வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-9408-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 044-9408-12-12.
ஆசையாகினேன் கோவே, உனக்கு ஆனந்த ஸ்தோத்திரம் தேவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலேயே நாம் 1 யோவான் 3 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். உண்மையான தேவனுடைய பிள்ளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனிதர் கீழ்ப்படிவதனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். தேவன் நம்மேலே வைத்திருக்கிற அற்புதமான அன்பு நம்மை உந்தி தள்ளும் ஒரு சக்தியாயிருக்க வேண்டும். நாம் அவருக்காக வாழ நம்மை வழிநடத்தும் வல்லமை அவருடைய அன்பாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியாக இவ்வளவு வித்தியாசமான வழக்கத்திற்கு மாறான ஒரு அன்பை பிதா நம்மேலே வைத்திருக்கிறார். யோவான் இங்கே வலியுறுத்த விரும்பிய காரியம் என்ன தெரியுமா? நாம் இந்தே இப்பொழுதே இங்கேயே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கும் ரட்சிப்பானது 3 காலகட்டங்களை உள்ளடக்கியது என்பதை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதாவது, நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். முதலாவது, நான் ரட்சிக்கப்பட்டேன். யோவான் 5:24 வசனத்திலே இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், வாசிக்கிறேன். யோவான் 5:24, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துதான் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட என்னுடைய இரட்சகர் என்று உங்கள் உள்ளத்திலே விசுவாசிக்கும் அந்த நொடிப்பொழுதே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் விசுவாசம் வைக்கும் போது ரட்சிக்கப்பட்டதை விட மேலான ரட்சிப்பு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே ஒரு பிள்ளையாய் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். எனவேதான் யோவான் தனது நிருபத்திலே அடிக்கடி பிள்ளைகளே பிள்ளைகளே என்று எழுதுகிறார். இவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்? நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேலே அவ்வளவு பெரிய அன்பை அவர் வைத்திருக்கிறார். இவ்வாறு அவர் நம்மேலே வைத்திருக்கும் அன்புக்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிறோம். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலேயும், அதாவது நமது பேச்சு, நமது சிந்தனை, நமது செயல்களிலே, எல்லா காரியங்களிலேயும் அவரை மகிழ்வூட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 2வதாக, நான் ரட்சிக்கப்படுகிறேன். பிலிப்பியர் 2:12-13 வசனங்களிலே அப்போஸ்தலனாய பவுல் என்ன சொல்கிறார் வாசிக்கிறேன், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இதை குறித்து பேதுரு சொல்லும்பொழுது 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்கிறார். இதே சத்தியத்தை தான் அப்போஸ்தலனாகிய யோவானும் தனது நிருபத்தில் எழுதியிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கப் போகிறோம். நாம் வளரப்போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கப் போகிறது. கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற சோதனையை ஆண்டவருடைய வசனத்தைக் கொண்டு ஜெயித்து அவருடைய கிருபையினாலே அவைகளை மேற்கொண்டு அவரை அறியும் அறிவிலே நாம் மேலும் மேலும் பெருகும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். மூன்றாவதாக, நான் ரட்சிக்கப்படுவேன். அவருடைய சொந்த பிள்ளைகளை அழைத்துச் செல்லும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது நம் ரட்சிப்பின் இறுதி கட்டத்தை நாம் அடைகிறோம். அதற்கு பிறகு பாவத்திற்கு நம்மேலே எந்த வல்லமையும் கிடையாது. நாம் தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்வோம். ஒன்னியவான் 3:2 பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திலே அவர் மீண்டுமாய் சொல்கிற ஒரு உண்மை என்னவென்றால், நாளைக்கு அல்ல, இப்பொழுதே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். இது ஒரு மிகவும் அருமையான சத்தியம் இல்லையா? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும்! இந்த உலகமானது நம்மை புரிந்து கொள்ள முடியாது. அது மிகவும் நிச்சயமான ஒரு சத்தியம். ஏனென்றால் இந்த உலகம் அவரையே புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நாம் ஏற்கனவே பேசிய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேண்டும். அவராலே பெற்ற அந்த அபிஷேகத்தை உடையவர்கள் ஒரு விசுவாசியை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரே உண்மையை நமக்கு காட்ட முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே இந்த நிச்சயத்தை கொடுக்கும் வரை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை கொடுக்க முடியும். இங்கே யோவான் என்ன சொல்கிறார்? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார். ஆனால் யாரோ ஒருவர் என்னை பார்த்து, உங்களை குறித்து நான் சற்று சோர்ந்து போனேன், ஒழுங்குபடி பார்த்தால் நீங்கள் இன்னமும் எவ்வளவோ முன்னேறி இருக்க வேண்டுமே என்று கூறலாம். அந்த காரியத்தை நானும் ஒத்துக்கொள்கிறேன். நான் இன்னமும் சிறந்த ஒருவனாய் இருப்பதை குறித்து வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய வசனங்களை குறித்து இன்னும் எவ்வளவோ அறிந்திருக்க விரும்புகிறேன். ஆனாலும் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படாததினாலே நான் சோர்ந்து போகிறதில்லை. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனாலேயே நாம் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இது ஒரு அருமையான சத்தியம். என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் பார்க்கிற தேவனாயிய கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க வேண்டியவற்றை இன்னமும் செய்து முடிக்கவில்லை. அதை குறித்து நான் நன்றி உணர்வுள்ளவனாய் இருக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க வேண்டியவைகளை செய்து முடித்து விட்டார் என்று எண்ணுவோம் என்றால் நான் மிகவும் சோர்ந்து போவேன். ஆனால் இன்னமும் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் செய்ய போகிறார். மைக்கேல் ஏஞ்சலோ என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சிலை வெடிப்பதிலே மிகவும் பெயர் பெற்ற ஒருவர். ஒருமுறை ஒரு பெரிய சலவைக்கல் என்று சொல்கிறார்கள் அல்லவா, மார்பிள் ஸ்டோன், இந்த கல்லை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஒரு ஆள் உயரத்திற்கும் அதிகமானதாய் அது இருந்தது. 5 அகலமுள்ளதாய் இருந்தது. அந்த கல்லை மைக்கேல் ஏஞ்சலோ பல முறை சுற்றி சுற்றி பார்த்தார். அப்படி சுற்றி பார்த்துவிட்டு, ஆ, எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று தனக்குள்ளேயே சத்தமாக வியப்படைந்தார். பக்கத்திலே நின்ற அவரது உதவியாளர் ஒருவர், ஒரு பெரிய சலவைக்கல்லைத்தான் நான் பார்க்கிறேன், ஆனால் மைக்கேல் ஏஞ்சலோ இதை குறித்து இவ்வளவு சந்தோஷப்படுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டான். இதை கவனித்த மைக்கேல் ஏஞ்சலோ, ஓ, நான் மறந்துவிட்டேன், நான் பார்க்கிறதை நீங்கள் பார்க்க முடியவில்லை இல்லையா? தாவீதுடைய அழகான சிற்பத்தை நான் இந்த கல்லிலே பார்க்கிறேன் என்று கூறினான். மீண்டுமாக அந்த உதவியாளன் அந்த கல்லை நன்றாக சுற்றிவிட்டு, நான் அதை இங்கே பார்க்கவில்லையே என்றான். அப்பொழுது மைக்கேல் ஏஞ்சலோ அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது நீ அதை பார்க்கவில்லை உண்மைதான். ஏனென்றால் அந்த சிற்பமானது எனது மனதிலே இருக்கிறது, அதை இந்த கல்லிலே நான் அமைக்கப் போகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, அதையே அவர் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, தேவனும் என்னையும் உங்களையும் பார்த்து இவ்விதமாகத்தான் சொல்கிறார். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை. ஒரு நாளிலே நம்மை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை அவர் மனதிலே வைத்திருக்கிறாரோ அந்த எண்ணத்தோடே என்னையும் உங்களையும் அவர் பார்க்கிறார். இப்பொழுது நாம் இருக்கிற வண்ணமாக ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனாய கர்த்தரோ ஒரு நாளிலே நாம் எவ்வாறு இருக்கப் போகிறோம் என்பதை நம்மிலே பார்க்கிறார். எனவே அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கப் போகிறோம் என்பதால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இது எவ்வளவு அருமையான ஒரு காட்சி! நான் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை நாம் பார்க்கப் போகிறோம். நாம் அவருக்கு சமமாயிருக்கப் போவதில்லை, அவருடைய திட்டப்படி நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இப்படி கூறுவதனாலே நாம் அவரை போல படைக்கப்பட்ட ஒரே விதமான இயந்திர பொம்மைகளைப் போல இருக்கப் போவதில்லை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற தனித்தன்மைகளோடே கூட நமது சொந்த ஆள் தத்துவத்தோடு கூட அதே வேளையிலே நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். பிரியமானவர்களே, நாமாகத்தான் இருக்கப் போகிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆள் தத்துவத்தை அவர் அழிக்கப் போவதில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ உங்களுடைய ஆள் தத்துவத்தை அவர் அழிக்கப் போவதில்லை. உங்களை ஒரு முழு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு ஒப்பாக உங்களையும் அவர் மாற்றப்போகிறார். அவருக்கு இணையாக அல்ல, அவருக்கு ஒப்பாக. அருமையான சகோதரனே, சகோதரியே, பரலோகத்திலே நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசிக்கப் போகிறோம். இது எவ்வளவு சிறப்பான ஒரு உண்மை இல்லையா? மிகவும் சிறந்த ஒரு உண்மை என்னவென்றால், பரலோகத்திலே எல்லாரும் என்னையும் நேசிக்கப் போகிறார்கள். இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையாய் இருக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை உற்சாகப்படுத்தும் மேலான ஒரு உண்மை இது. இதைப்போல வேறு எந்த சத்தியமும் நம்மை உற்சாகப்படுத்துவதில்லை. சரி, இப்பொழுது ஒன்று யோவான் 3:3 வாருங்கள், வாசிக்கிறேன். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், ஒரு நாளிலே நீங்கள் அவருக்கு உப்பாயிருக்கப் போகிறீர்கள் என்பதையும் விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அந்த எண்ணமே உங்களை வழிநடத்தும். நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்தும் வேறு எந்த உண்மையும் இல்லை. இப்பொழுது நாம் அருமையானவர்களாக சிறந்தவர்களாக இல்லை, ஆனால் ஒரு நாள் அற்புதமானவர்களாக நாம் மாறப்போகிறோம். வேத புத்தகத்திலே தீர்க்க தரிசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துவது போல வேறு எதுவும் நம்மை உற்சாகப்படுத்துவதில்லை. இந்நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே கவனமற்ற வழிக்கு விழும் வாழ்க்கையை பார்க்கிறோம். அதேவேளையிலே தீர்க்க தரிசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பலர் நான் ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு ஏற்ற விதமாக தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் கவனத்தோடு வாழ்கிறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவின் வருகையை குறித்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதல்ல, இப்பொழுது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுவே உண்மையாகவே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிறீர்களா இல்லையா என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாள் நமது இலக்கை நாம் அடையப் போகிறோம். நாம் வாழப்போகும் புதிய எருசலேமிலே அவர் நமது கண்ணீரை எல்லாம் துடைக்கப் போகிறார். அங்கே துக்கமில்லை, வருத்தமில்லை, எல்லாமே அற்புதமானதாய் இருக்கப் போகிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21 சொல்லப்பட்டிருக்கிறவைகளிலே அற்புதமானவை என்ன தெரியுமா? கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் விரும்புகிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய உள்ளத்திலே உள்ளதை நான் கூற முடியும். ஆகையால் நான் தைரியமாக இதை அறிக்கையிடுகிறேன். நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அப்படிப்பட்டவனாய் நான் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்பினேனோ அப்படிப்பட்டவனாக எந்த காலகட்டத்திலேயும் இல்லை. என்னுடைய செய்திகளை கேட்கும் மக்கள் கரிசனையோடு பல வார்த்தைகளை சொல்கிறார்கள். அது நல்லதுதான். ஆனால் என்னுடைய இருதயத்திலே நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று வாஞ்சிக்கிறேன். எப்படிப்பட்ட கணவனாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தேனோ அப்படிப்பட்ட கணவனாக இவ்வளவு காலம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது இன்னமும் சிறந்த கணவனாகவும் இன்னமும் சிறந்த தகப்பனாராகவும் நான் இருந்திருக்கலாமே என்று நான் யோசிக்கிறேன். இன்றும் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டபடியினாலே அப்படிப்பட்ட காரியங்களை தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். நான் சொல்வது உண்மை இல்லையா? அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க முடியாமல் இருந்ததை சிந்தனை செய்பவர்களாக சிலர் ஓய்வு பெற்ற பின் தங்களுக்கு விருப்பமான காரியங்களிலே நேரத்தை செலவு செய்யாமல் தங்கள் பேர பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள். எனது லெக்கையும் நான் இன்னமும் அடையவில்லை. ஆண்டவர் என்னை வழிநடத்தி வந்த பாதைக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனது வாழ்க்கையிலே அவர் நல்லவராயிருக்கிறார். வேத வசனங்களை அநேகருக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த அருமையான ஒரு பணியை அவர் எனக்கு கொடுத்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவரை துதிக்கிறேன். இந்த பெரிய கிருபையை எனக்கு தருவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அருமையானவர்களே, நான் எனது லக்கை அடையவில்லை, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு நிச்சயம் பெற்ற ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீர்கள் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே கொள்ளுங்கள். நாம் மீண்டுமாக ஒரு புதிய துவக்கத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். நீங்களும் ஒரு நித்திய ஜீவனை உடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் விரும்பும் அந்த இலக்கை அடையப் போகிறீர்கள். எனவே அவருடைய கிருபையிலே அவரை அறிகிற அறிவிலே வளர்வது எத்தனை அருமையானது! இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நித்திய நித்தியமாக இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியான காரியம். பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான அன்பை குறித்து யோவான் இங்கே சொல்லியிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்படுவேன். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக முடியப் போகிறது. எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவரை சார்ந்து கொண்டு அவர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே தரும் பலத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தருடைய வசனத்தைக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் பிசாசானவனை ஜெயித்து மேலும் மேலும் வளர அவருக்குள்ளே நம்மை உறுதி செய்து கொள்வோமா?
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
அன்பு மாறாதது தெய்வ அன்பு மாறாதது அன்பு மாறாதது. பொன்மயமான தம் சீரசெங்கே, சுருள் சுருளான தம் சீரை எங்கே, முள்முடியாலே மூடப்பட்டதால் எழில்மிகு தோற்றமும் மறையுதே, எழில்மிகு தோற்றமும் மறையுதே. அன்பு மாறாதது தெய்வ அன்பு மாறாதது, அன்பு மாறாதது. தம் கண்கள் எங்கே, கந்த வர்த்தக தீர் கண்ணம் எங்கே, லீலி புஷ்பமாம் உதடுகள் எங்கே, இரத்த கரையாலே மறைந்ததோ, இரத்த கரையாலே மறைந்ததோ. அன்பு மாறாதது தெய்வ அன்பு மாறாதது, அன்பு மாறாதது. அழகுள்ள நேசரை அறிந்தேன், பார்த்திட கொள்கதா ஏறி வந்தேன். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, விரும்பத்தக்கதோ ரூபமில்லை, விரும்பத்தக்கதோ ரூபமில்லை. அன்பு மாறாதது தெய்வ அன்பு மாறாதது, அன்பு மாறாதது.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-12-21, 0444-9081-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7.